தலித்துங்கிற பொது வார்த்தையை பயன்படுத்துறாங்களே தவிர அந்த தலித்து உட்பிரிவில் இருக்கவங்க சரிசமம் நடத்தப்படுறாங்களா? அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா?
அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கு தானே. இப்ப தலித்துகளுக்குள்ளே வந்து உச்சாரிகளும் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? பறையர் வந்து பல்லர் பொண்ணையோ இல்ல பல்லர் வந்து பறையர் பொண்ணையோ,
அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு.
இருக்கே, இப்ப வந்து ஆதி தமிழ இப்ப வந்து அருந்ததியர் என்று சொல்றோம்ல, இப்ப எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா, இப்ப நானே பேசுறேன்ல, நானே வந்து ஒரு தலித் விஷயத்த பேசுறேன், எங்க ஊர்லயே வந்து அருந்ததியர் பொண்ணையும் பையனும் நாங்க கட்டிக்கிறது கிடையாது இல்ல. சோ இந்த இது இருக்குது இல்ல,
இல்ல இப்படி ஏற்றதாங்க வச்சுட்டு எப்படி வந்து தலித்துங்கிற ஒரு பொது வார்த்தையை வச்சு நீங்க வந்து வரும் போராட்டத்துக்கான கருவியா தானே இந்த தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படும்.
அதுதான் முதல்ல வந்து அப்படியான போராட்டத்தை வந்து ஆதிக்க சாதியினர்கிட்ட நம்ம முன்வைக்கிறது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து தீர்த்துக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கும். ஆனா அது யாருமே வந்து உணர
மாட்டேங்கிறாங்க.
எழுத்தாளர்கள் ஒரு பண்ணிட்டுதான் இருக்காங்க. அரசியல் கட்சியில தலைவர்ல பார்த்து நீங்க இந்த கேள்வி கேட்கணும், ஏன் வந்து முன்வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தீர்க்கமான பதில சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்களால முடியாதுன்னு தான் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க இல்லையா. நாங்களாவது ஓரளவு நம்ம விஷயத்த பேசிட்டு இருக்கோம். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஆதிக்க சாதியினர் வந்து எங்க வீட்டுல தண்ணி எல்லாம் குடிக்கவே மாட்டாங்கல்ல. இப்ப எங்க ஜாதிக்காரங்க வந்து பறையர்கள் வந்து அருந்ததி வீட்டுல வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கான மாற்றத்தை வந்து ஆமா அதுதான் நான் சொல்றேன். அடிப்படையில உள்ள தலித்துகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை, இந்த இதுவும் ஒரு சாதி மேலாதிக்கம் தானே, இதுவும் வந்து ஒரு மனோ சாதிய மனோபலம். முதல்ல வந்து இது கலைஞ்சிட்டு தான் நம்ம போராடணும். ஆனா இது வந்து நான் எழுத்தாளர்கள் பேசுகின்ற அளவுக்கு, எழுத்தாளர்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட அரசியல் கட்சிகளும் தலித் கட்சிகளும் சிந்திக்கிறது கிடையாது. அதுதான்
படைப்பாளி வந்து எழுத்துக்கள் மட்டும்தான் கிடையாது, கலப்பணியில இருந்து நிறைய ஒர்க்கே வரலாம்.
எனக்கு நீங்க கேக்குற கேள்வி புரியுது. இப்ப வந்து நீங்க அரசியல்ல வந்து இந்த மாதிரியான தலித் கட்சிகளை இணைந்து வந்து ஏன் செயல்படக்கூடாது, இன்னும் கூட வீரியமா செயல்படலாமே
பார்த்தா. இப்ப நம்முடைய இந்திய அரசாங்கமே கிட்டத்தட்ட 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு. கண்டிப்பா வந்து எல்லா அரசியல் கட்சியிலுமே அந்த அந்த தொகுதிகளுக்கு கட்டாயமாவது ஒரு ஒரு பெண் வாக்காளர் இருப்பி ஆகணும்.
இவ்வளவு பெண்ணும் பேசக்கூடிய நீங்க எழுத்தாளர்கள்
ஏன் களப்பணிக்கு வர மாட்டேங்கிறீங்க?
இப்ப நான் எழுத்தாளரா
ஒரு பெண் இயக்கம் எந்த அரசியல் கட்சியுமே
ஒரு பெண் கவிஞராக இருக்கிறதுனாலதான் என்னால இவ்வளவு தைரியமா, என்னால என்ன பின்னாடி வந்து அரசாங்கத்துல வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் கூட இவ்வளவு தைரியமா என்னால கருத்துக்களை வந்து அரசியலை பத்தியோ அரசியல் கட்சிகளை பத்தியோ அரசியல்வாதிகளை பத்தியோ நான் முன்வைக்கிறேன். இப்ப நான் ஒரு கட்சியில போய் நான் வந்து நின்னு பாத்தீங்களேன், என்னால இவ்வளவு வீரியமா பேசவே முடியாது. ஒரு பிரச்சனையை பத்தி அந்த கட்சியினுடைய தலைமை வந்து என்ன நிலைப்பாடு வச்சிருக்கிறதோ அதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்க முடியும். அப்ப எப்படி வந்து சுயத்தோடு வந்து நான் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து கட்சியில இருந்தா என்னால முன்வைக்க முடியும்னு நினைக்கிறேங்க. அதனால கட்சியில எல்லாம் நான் வந்து சேராம இப்படி நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது தான் போராடுவதுதான் எனக்கு வந்து உகந்ததா இருக்கு.
33% இடஒதுக்கீடு மட்டுமே என்னுடைய பெண்ணுடைய சாத்தியமான ஒண்ணா?
இல்ல எனக்கு அதுலயும் வந்து உடன்பாடு கிடையாது. எதுக்கு 33% வைக்கிறீங்க எனக்குன்னு தெரியல. பாத்தீங்கன்னா 50-50 குடுத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நல்லா இருக்கும் இல்ல குடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு ஒரு எண்ணமா இருக்கு. இப்ப 33% குடுத்தாலும் கூட ஒரு சில வத்தில மட்டும்தானே அந்த சதவீதத்தை வந்து இது பண்ணிருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்க. நிறைய வந்து இப்ப நான் சொன்ன தலித் கட்சிகள்லயே கூட பெண் உரிமை பத்தி பேசுறாங்க, அவங்களும் பெண் வந்து தலித் விடுதலையை பத்தி பேசுறாங்க. ஆனா பெண்ணுக்குரிய வாய்ப்பு வந்து அங்க மறுக்கப்படுற ஒன்னா தானே இருக்கு. அதனால 33% கொடுத்தாவே வந்து பெண்கள் இப்ப வந்து முன்னேறவும் கிடையாது. இப்ப பெண்களுக்கான உள்ளாட்சி தேர்தல்ல வந்து பெண்களுக்கான தொகுதியில வந்து பெண்கள் வந்து போட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படி போட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து உடனே ஊருக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படியே ரொம்ப அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது ஆண்களுக்கான தொகுதியை இருந்து அந்தந்த ஆண்கள் வந்து தலைவரா இருந்தாங்க. பெண் தொகுதியாக மாற்றப்பட்டதும் பதவி ஆசனால தங்களுடைய மனைவிமார்களையும் தாயார்களையும் வந்து நிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் தான். பெண்ணை வந்து விடுதலை அடையணும், நீ போமா பெண் விடுதலை பெண் சுதந்திரம், அதான் நாங்க 33 இருக்கு நான் நிக்க வைக்கிறதுனால எந்த கணவனும் அப்படியெல்லாம் வந்து பெண்ணை நிக்க வைக்கவே இல்லை. இப்ப கரூர்ல வந்து தான் தோன்றிய வட்டத்துல ஜெகதாதி அப்படின்ற ஒரு ஊர்ல சின்னம்மா அப்படின்ற ஒரு அருந்ததியர் பெண் வந்து தலித் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர், நீ வந்து ஒரு பெண், அதுவும் இல்லாத ஒரு தலித்தா இருக்கிற, நீ எப்படி வந்து சேர்ல உட்காந்து வந்து கூட்டத்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு சேர்ல இருந்து கீழே தரையில உட்காந்து கூட்டத்தை நடத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல், கேவலமான தமிழ் இந்திய ஜனநாயகம் இந்த மாதிரி கேவலமான சூழ்நிலை கூட இருந்துட்டு இருக்குதுன்னு தானே பாக்கிறோம். 33% ஒதுக்கி பெண்களுக்கான தொகுதியில பெண் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கான அங்க விடுதலை என்னவா இருக்குது அப்படின்றத நான் கேள்வியா இருக்கு.
சின்ன வயசுல இருந்து நான் ஆண் கூட மரம் இருவேன் அதெல்லாம் சொன்னீங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி வந்து எந்த எந்த ஒரு இயக்கம் ஒடுக்கப்படுதோ, எந்த ஒரு இனம் ஒடுக்கப்படுதோ அதுதான் வந்து கிளம்பிடும். அதே மாதிரி தலித் இயக்கம் ஒடுக்கப்படுது, தலித் மக்கள் வந்து வெளியில வந்தாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லா ஆண்களாலும் ஆதிக்க சாதி தலித் சாதி அப்படின்னு இல்லாம ஒட்டுமொத்தமா உலகளாவிய தமிழ்நாடு இந்த மாநிலங்கள் உலகம் இல்லாம எல்லா எல்லா இடத்துலயுமே வந்து ஆண் அடிமைத்தனம் இருக்கு. அப்ப வந்து நீங்க பிரதித்தனம் இருக்கு. அப்ப நீங்க ஏன் வந்து ஒரு நாடுதறிய அளவில் ஒரு பெண் இயக்கம் பெண் அரசியலமைப்பு ஏற்படுத்தக்கூடாது,
படைப்பாளிகளாம் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடாது? இன்னைக்கு தீபா மேதா மேதா பட்கர் இருக்கக்கூடிய கலப்பணி ஆற்றக்கூடிய அளவுக்கு ஏன் பெண் படைப்பாளிகள் வந்து நீங்க ஒரு போராட்ட கலத்தி வரக்கூடாது, எழுத்துக்களை மட்டும் பதிவு செய்யறத மட்டுமே ஒரு படைப்பாளியோட வேலை முடிஞ்சு போகணும் தான் மட்டும் தான் நினைக்கிறீங்களா?
இல்ல பெண் படைப்பாளிகள்,
எல்லா படைப்பாளிகளுமே, எல்லா படைப்பாளிகளுமே பெண் படைப்பாளிகள்.
தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா படைப்பாளிகளும் வந்து ஒரு குடையின் கீழ இயங்குறது கிடையாது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தடையா இருக்கு. அவங்க அந்தந்த குழு சார்ந்து இயங்குறாங்கல்ல, அந்த குழு சார்ந்து இயங்கும் போது எல்லாரையும் வந்து ஒரு கருத்தின் கீழே வந்து ஒருங்கிணைக்கிறது வந்து கடினமா இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து பெண்ணடிமை தனத்துக்கு எதிராக இவ்வளவு கருத்துக்கள் பேசுறேன், இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா இதெல்லாம் பெண்ணடிமை தனமே இல்ல சுதந்திரமா தான் இருக்கும் இன்னொரு எழுத்தாளர் சொல்லக்கூடும். அப்போ ஒரே பிரச்சனையை பத்தி இருவேறு எழுத்தாளர்களுடைய பதிலோ இல்ல கருத்தோ வேற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி ஒத்த கருத்துள்ளவர்களா இவங்க மாத்துறதே வந்து ஒரு பெரும்
பாடம். எந்த ஆணும் வந்து பெண்ணு கெடுத்துக்க மாட்டாங்க தெரியும், அப்ப அதை பத்தி பேசுறீங்கல்ல, அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. அப்ப ஏன் வந்து ஒரு பெண் அரசியல் இயக்கத்துக்கு வந்து நீங்க முயற்சி எடுக்கல, அதுக்கு முன்னாடி போனா நமக்கு கிடைக்காது அப்படின்னு என் மைண்ட் வந்திருக்கீங்க?
அரசியல் இயக்கத்துல வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. அரசியல் இயக்கமா வந்தா கூட வந்து பெண்ணுக்கான விடுதலையை வந்து வென்றெடுக்க முடியுமா அப்படின்றது வந்து அப்படி எனக்கு வந்து
அதுல ஒரு சமூகத்துக்கான விடுதலை வந்து எதுலதான் உங்களுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க?
சாமின்னா வந்து எனக்கு அது கருத்து ரீதியான மாற்றத்தை வந்து ஏற்படுதுன்னு ஒரு மனமாற்றம். இப்ப வந்து ஆயுதம் தூக்கிட்டு நீங்க எல்லாம் கண்டிப்பா திரும்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அராஜகமா இறங்குறது இல்ல, அப்படியெல்லாம் முடிய அப்படி வந்து கொண்டு வர விடுதலையும் விடுதலையும் இருக்காது இல்ல. இப்ப சட்டத்தின் மூலமாக இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு, எவ்வளவு அந்த சட்டம் இருந்தாலும் கூட தலித்துகள் மீதான வன்கொடுமை வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப சட்டத்தின் சட்டங்கள் போடுவதன் மூலம் இல்ல ஒரு கண்டிப்பு மூலமாகவோ இல்ல ஒரு ஆயுதத்தை மிரட்டுவதன் மூலமாகவோ விடுதலையை வந்து வென்றெடுக்கவே முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்ப வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்ப வந்து அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிராவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோதிராவ் புலே அவரு இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு ரீதியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்திருக்காங்க இல்ல அவர்களுடைய படைப்புகள் மூலம். முதல்ல வந்து அம்பேத்கர் வந்து தன்னுடைய புத்தகத்துல வந்து சாதி ஒழிப்புற வழி அப்படின்ற புத்தகத்துல நிறைய சிந்தனைகள், அந்த சிந்தனைகளை வந்து கருத்துக்களை வந்து யாருமே தலித் இயக்கங்களுக்கு சரி யாருமே முன்ன எடுத்துட்டு போகல. அப்ப வந்து நான் மக்கள்கிட்ட வந்து முதல்ல அந்த மாதிரியான மன ரீதியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதற்கான வழிமுறையை வந்து நம்ம வந்து ஆராய வேண்டிய காலகட்டமும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு தோணும். எனக்கு அரசியல் இயக்கம் அதை சொன்னேன் முன்னாடி, அரசியல் இயக்கம்னா என்னால வந்து அவ்வளவு சுந்தரமா வந்து அரசியல் இயக்கத்துல என்னதான் வந்து பெண்களே வந்து அரசியல் இயக்கத்துல இருந்தாலும் கூட அது ஒரு ஆணினுடைய கட்டுப்பாட்டுல இயங்குற மாதிரிதான் எனக்கு தோணிட்டு இருக்கு. எந்த இயக்கமாக பெண்கள் வந்து நிறைய ஜனநாயக ஒவ்வொரு பகுதியில வந்து ஒவ்வொரு இயக்கம் நடந்துட்டுதான் இருக்கு. ஜனநாயக மாத சங்கம் இருக்குது, தலித் பெண்கள் கூட்டமைப்பு இருக்கு, பெண்கள் முன்னணின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க. பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு அமைப்புல வந்து இருந்துட்டுதான் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது இது வந்து மொத்தமா ஒன்று திரட்டி ஒரு ஒரு பொது இயக்கமாக மாத்துறது அப்படின்றது வந்து கொஞ்சம் காலம் பிடிக்கிற ஒரு செயல் தான். அதற்கான தலைமை வேணும் இல்லையா, நமக்கு தலைமையும் வேணும், பொருளாதார வசதியும் இருக்கணும். இயக்கத்தை வந்து கட்டமைக்கணும்னா கண்டிப்பா நிதி ஆதாரம் நமக்கு தேவை. என்னதான் வந்து ஆட்களுடைய பலம், எழுத்தாளர்களுடைய பலம், அந்த மாதிரியான மன ரீதியான ஆதரவு கொடுத்தாலும் கூட நமக்கு பொருளாதார ரீதியா வந்து நம்ம நிறைய இது தேவைப்படுது.
உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் வந்து நீங்க இடையில பெரியார் பேரை நீங்க சொல்லல, அதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரவிக்குமார் வந்து பெரியார் பத்தி கொஞ்சம் காட்டமான வருஷங்கள்லாம் திருநெல்வேலிக்கு வச்சாரு, இது சார்ந்த உங்களுக்கு
இல்ல பெரிய பேரு சொல்றதுனால சொல்லாததுனால நான் வந்து அவருக்கு வந்து எதிராளி சொன்னது நிறைய பேர் சொன்னதுனால அவங்க எல்லாம் ஆதரவு அப்படின்னு எல்லாம் நம்ம பாத்துக்க வேண்டாம் எனக்குன்னு தோணுது. பெரியருடைய கருத்துக்களை வந்து நானும் படிச்சிருக்கிறேன், எனக்கும் பிடிச்சிருக்க அவருடைய கருத்துக்கள் வந்து நிறைய என்ன உண்மையை ஒத்துக்கணும்னா நான் நிறைய வந்து பெரியார இன்னும் படிக்கல, இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால அது குறித்து என்னால இன்னொரு நம்ம நேர்காணல நம்ம அதை பத்தி வீடியோ பேசுறேன். ஏன்னா பெரியார நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய சூழல், இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிதை உலகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்து படைப்பு எல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு ஒரு படைப்பாளிகளை தாண்டி ஒரு விமர்சகருங்கிற முறையில உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க, விமர்சன கண்ணோட்டத்தை சொல்லுங்க.
ஆரோக்கியமான சூழல் இருந்துட்டு தான் இருக்கு. அது சிறுகதைக்கும் சரி, எழுத்த நாவலுக்கும் சரி, கவிஞர்களுக்கும் சரி, நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. பெண்கள் கூட வந்து ஒரு வெளியே ஏற்பட்டிருக்குல்ல, அதனாலதான் இவ்வளவு பேர் தாக்கத்தோட எழுது வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கவிதை எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து கூடிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 800 பேர் இருப்பாங்க, 800 பேர் வந்து கவிதையை படிக்கிறாங்களா, படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கூட அவங்க இருக்காங்க, ஆனா எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குது. ஒரு சூழல் தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து எழுதுறதுனால வந்து சமுதாயத்தை புரட்டி போனோம், இல்ல ஏதாவது ஒரு மாற்றம் வந்தோம் அப்படின்னா எல்லாருமே ஏதோ எழுதிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய விலை வந்து ரொம்ப பெருசா, பெரிய மாற்றம் இல்லைன்னா கொஞ்சம் மாற்றம்னா கூட அது வந்து எழுத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். ஆனா இப்ப எழுதிட்டு இருக்கிற கவிதை, நாங்க ஒரு கவிஞர்கள் அதை பத்தி பேசணும்னு சொல்லுங்க. கவிஞர்கள் வந்து கொஞ்சம் சமுதாய பொறுப்புணர்வு இல்லாம காதல் அப்படின்ற விஷயங்கள்ல, அதாவது ஒரு சமூக அக்கறை இல்லாத அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல வந்து எழுதிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இப்ப நான் ஒரு கவிஞரா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவங்க எழுதின கவிதைகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து காட்டுவாங்க. அதுல வந்து அது ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப வெறுமையா இருக்கும் அந்த கவிதையெல்லாம். கவிதைன்னே நம்மளால ஏத்துக்க முடியாது. சரி, அந்த மாதிரியான சூழல்லாம் வந்து கவிதை எழுதிட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப என்னை விட நல்லா எழுதக்கூடிய கவிஞர்கள் கூட இருக்காங்க. சத்தியா எல்லாம் நல்லா எழுதுவாங்க, திண்டுக்கல் சத்தியா இப்ப மதுரையில இருக்காங்க, ரொம்ப நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர வேண்டியிருக்கு. இப்ப பெண் மொழி எடுக்கிறதுனால வந்து வந்து பேசப்படுறோம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப அது அதெல்லாம் சார்ந்து அந்த பெண் மொழியை பத்தி பேசாம சமூக அக்கறை மற்ற விஷயங்கள், இப்ப சுற்றுச்சூழல் அதை பத்தியான கவிதைகள் எழுதக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து வந்து மேல வந்து வரல. அதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து நாங்கள் உடல் மொழியை பத்தி எழுதுறதுனால அது வந்து புதுசாகவும் பெண்ணு வந்து இப்படி எழுதுறது வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகவும் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அந்த கவிதைகளே வந்து திரும்ப பேசப்படுகிறாங்க ஊடகத்திற்குள்ளாக. அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அந்த இது வந்து நல்லா எழுதுறாங்க, அப்ப அந்த கவிதைகள் எல்லாம் மேல வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாங்களே. அதாவது இதுல வந்து திட்டமிட்டு ஒரு பரப்பக்கூடிய வதந்தி அது வந்து அது வேண்டாம், அது கடந்து நம்ம போயிடுவோம். ஆபாசமா எழுது அது கவனிக்கணுன்றதுதான் எழுதுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து செல்லரிசி போன பழைய விஷயம், அதை விட்டுட்டு அடுத்த கட்ட நம்ம தளத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு சூழல் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் சமூக அக்கறை உள்ள விஷயங்களை வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லுது. நான் சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எழுதுறதேன்றது கஷ்டம், ஆனா அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிஞ்ச லெவல்ல வந்து அதை அவங்களுக்கு பாதித்த விஷயங்கள் அது வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதை நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த கட்டமான நகர்வை நோக்கி அவங்க நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கூட
அடையாளப்படுத்தக்கூடிய படைப்பாளிகள் யாராக இருக்கணும்?
இல்ல, அவங்க ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தான் நிறைய பேர்
இருந்தாலும் ஏராளமான படைப்பாளிகள் இருக்கிற மாதிரி 800 பெண் படைப்பாளிகள் 800 பேருக்கு மேல இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஓரளவு அவங்க எல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய எழுத்தாளர்கள், அவங்களுடைய பதிவு எல்லாம் வந்து சமூகத்தினுடைய எல்லா தளத்துக்கும் போகக்கூடிய அளவுக்கு பதிவேற்படுத்தக்கூடிய கவிதைகள் அப்படின்னு ஒரு வகைப்படுத்த முடியும் அளவுக்கு யாரு சொல்ல முடியும்?
இவங்க திண்டுக்கல் மூ சத்யா அவங்க நல்லா எழுதுருவாங்க. அவங்க வந்து ஒரு ஆறு பத்தி எழுதியிருப்பாங்க ஒரு கவிதை, அந்த வார்த்தைகளோடு வரப்பட்டு விட்ட மணல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த தண்ணி போ காலத்துல ஓடிட்டு இருந்த அந்த ஆத்துல இப்ப வந்து வெறும் மணல் தான், மணல் கூட வந்து இப்ப மணல் கொள்ளையர்கள் அள்ளப்பட்டு போயிடுச்சு. இப்ப அந்த மணல் வந்து எந்த வீட்டு சுவர்ல வந்து சிறைப்பட்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. எல்லா இடத்துலயும் போனா சொல்லக்கூடிய ஒரு கவிதை, ஏன்னா என்னுடைய பகுதியிலும் பாலம் இருக்கு. ஒரு காலத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய ஆறு வந்து இன்னைக்கு தொழிற்சாலை கழிவுனால மாசுபட்டு போய் அத்தனை சீர்கேடுகளை உள்ளடக்கியதா அந்த ஆறு மாறி இருக்கு. அதை வச்சு கூட நான் ஒரு பாலாறு அப்படின்ற ஒரு கவிதையை கூட எழுதினேன். அவங்க ஆமா ஆமா அது எழுதியிருக்கேன். சமீபத்துல கூட காஞ்சினை யாராவது பாலர் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு நேருக்கான அங்க பண்ணாங்க அந்த ஆப்பிள வச்சு.
நீங்க எழுதின கவிதையில ரொம்ப உங்களுக்காகவே நீங்க உங்களாலே ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு கவிதைன்னு சொல்லக்கூடிய அளவு எந்த கவிதை
இல்ல, எனக்கு நான் எழுதும் எல்லா கவிதையுமே எனக்கு பிடிச்ச கவிதை
இருந்தாலும் வந்து அப்படி சரி உங்களுக்கு பிடிச்ச கவிதை எடுத்துருங்களேன். மத்தபடி ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தையோ அது எதிர்வினையோ நேர்வினையோ அப்படினாலும் சரிதான், ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையோ நேர்வினையோ உருவாக்கக்கூடிய கவிதைகள் எது எது உங்களுக்கு எது வரைக்கும்
சரி பிடிச்ச கதை நீங்க கேட்டதுனால சொல்றேன். எனக்கு ஆதாமின் கனியும் ஏவா சாரி ஏவாளின் கனியும் ஆதாமின் அறுவடையும் விருட்சங்கள் முளைகள் புயல் சின்னம் பாலிய மொழி அந்த கவிதைகள் பிடிக்கும். ரெண்டாவது தொகுப்புல பாத்தீங்கன்னா என் கிராமத்தின் ஓவியம் சொல்லிட்டு ஒரு தலித் அந்த இஷ்யூ பத்தி தான் எழுதிருப்பேன். ரெட்டை வாழிடமா தான் இப்போ இருந்திருக்கு அப்படின்னு அம்மான்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அப்புறம் தெரு ஓவியம் புத்தனம் அப்படின்னு ஒரு கவிதை. இதுக்கு மேல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது யாரேனும் கேட்கின்றால் பழிச்சு என்று சொல்லி விடுகிறேன் பறச்சி என்று அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். எனக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிக்கும். செத்த மாட்டை தோல் உரிக்கும் போது அருகிருந்து காப்பம் விரட்டுவேன். நெடுநேரம் நின்று வாங்கிய ஊர் தோற்றை தின்று விட்டு குடசோரன பெருமை பேசுவேன். தப்பட்டை மாட்டை அப்பா தெருவில் எதிர்ப்படும் போது முகம் மறைத்து கடந்து விடுவேன். ஆண்டு வருமானமும் அப்பாவின் தொழிலும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன். தோழிகள் அற்ற பின் வரிசையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன். இப்போதெல்லாம் யாரும் கேட்கிறேன் பழிச்சென்று சொல்லிவிடுகிறேன் பறச்சி என்று அப்படின்ற அந்த கவிதையை தான் எனக்கு அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறதுனால அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. இல்ல இப்பவும் இல்ல ஒரு என்ன அப்படி ஒரு விஷயம் ஏன் அப்படி இப்ப அந்த பளிச்சுன்னு சொல்ற மனநிலை வந்து எனக்கு இப்ப ஏன் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா நான் இந்த போராட்ட காலத்துல நான் வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் இப்ப ஒரு தலித்து நான் பறச்சி நான் செய்தியிலிருந்து நான் சொல்றேன் அப்படின்ற வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயமே வந்து ஒரு காலகட்டத்துல நான் ரொம்ப வெக்கப்படுவேன். அப்பெல்லாம் ரொம்ப வெக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரீ புக்ஸ் கொடுத்துருக்காங்க கிளாஸ்ல. இப்ப ரொம்ப கூச்சமா இருக்கும், ஏன்னா மத்த பசங்களை வந்து ஒரு மாதிரி ஏளனமா பாப்பாங்க இல்லையா, அதுக்காக ஏண்டா இந்த ஜாதியில பிறந்தோம் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருப்பேன் நான் என்னுடைய மதத்தை வந்து நான் தீர்மானித்ததால் என்னுடைய மதத்தை மீற முடியும், அதனால என்னுடைய ஜாதி என்னுடைய பிறப்பு தீர்மானிப்பதால் என்னால சாதியை வந்து துறக்க முடியாது அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா சாதி வந்து என்னுடைய பிறப்பு தான், நான் எந்த ஜாதியில அந்த பிறப்பு தான் வந்து தீர்மானிக்குது இல்ல, அதனால என்னால சாதியை வந்து துறக்கும் நான் துறக்க நினைத்தாலும் சமுதாயம் துறக்க விடுவதில்லை. அப்ப அந்த அந்த சாதியை குறித்து நான் வந்து அடையாளப்படுத்தும் போது மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப வந்து எனக்கு அதுவே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாங்க. நீங்க எந்த இனத்தை வந்து ஒரு இழிவான இனம்னு சொன்னீங்களோ, எந்த தொழில் வந்து இழிவான தொழில் அப்படின்னு சொன்னீங்களோ, அந்த தொழிலை செய்யக்கூடிய மக்களை வந்து இன்னைக்கு இழிவானுக்கும் அந்த அதிலிருந்து வந்து நான் வந்து என்னுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய முருகன் குணம் கொண்ட போராட்ட உணர்வு கொண்ட ஒரு பெண்ணா அந்த இனத்திலிருந்து நான் இத்தனை வழிகளோடும் இத்தனை கல்வி என்ற ஆயத்தோடு நான் வந்து முன்னாடி நின்றுக்கிறேன். இப்ப நான் வந்து பறையர் அப்படின்னு சொல்றதுன்னு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமை தரத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த கவிதை.
இல்ல கவிதைத்துறை தாண்டி வேற உங்களுடைய உரைநடையோ சிறுகதையோ இந்த மாதிரி நாவல் இந்த மாதிரியான துறைக்கு போற மாதிரி எதுவும்
இல்ல, இப்போ நாவல் எழுதிட்டு இருக்கேன்.
அந்த நாவல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எது சம்பந்தமா?
கண்டிப்பா என்னுடைய தலித் வாழ்க்கை, என்னுடைய கிராமம், என்னுடைய தெரு, நான் அதை பத்தியான ஒரு வாழ்க்கை தான்.
இன்னைக்கு ஏராளமா பெண் படைப்பாளையில் வெறும் கவிதை துறையில மட்டுமே நிறைய பேர் இருக்காங்க. எழுத்து மத்தபடி உரைநடை துறை பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கான வரவு வந்து ரொம்ப இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்க மாதிரி தெரியுது. ஏன் அது வந்து ஏன் அந்த மாதிரியான ஏன் அவங்களுக்கு வந்து நிறைய அதை நம்ம தொடர்ச்சியா வந்து அந்த என்னுடைய இந்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இல்லையா? இல்ல இப்ப வந்து உணர்வுகளை வந்து ஒரு சின்ன விஷயங்களை சொல்லிட்டு போயிடலாம், இதுக்கு வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பரந்த பரப்புல வந்து ஒரு சிறுகதையுடையமோ இல்ல ஒரு நாவலுடையமோ வந்து அதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு களம் நினைக்கிறாங்களா?
என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு கவிதை அப்படின்ற வரி வடிவம் வந்து எனக்கு நெருக்கமா இருக்கிறதுனால இந்த வடிவம் எனக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பா உணர்ற அப்படிங்கும்போது நான் கவிதை எழுதுறேன். இப்ப இதே மீறி வந்து நான் இப்ப ஏன் நாவலுக்குள்ள வந்திருக்கிறேன்னா, என்னுடைய தலித் வாழ்க்கையை, என்னுடைய தலித் மக்களுடைய வழியை, என்னுடைய தலித் கிராமத்தினுடைய வழியை, தலித் தெருக்களுடைய வழியை வந்து என்னால வந்து ஒரு 15 வரிக்குள்ள என்னால அடக்க முடியல. அந்த மாதிரி சாராம்சமா கொண்டு வந்த கவிதைகள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட இதையே மீறி நான் அதிகமா சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது இந்த வரி வடிவத்திலிருந்து அடுத்த நாவலுக்கு நான் நகர்ந்து போறேன் இல்லைங்களா. இந்த மாதிரி இப்ப பாமா வந்து நிறைய எழுதிட்டு இருக்காங்கல்ல, இது வன்மம் எழுதிருக்காங்க, கருக்கு எழுதிருக்காங்க, சங்கதி எழுதிருக்காங்க, சிறுகதைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப பாமா வந்து ஏன் அவங்க வந்து நேரடியா வந்து நாவல் அப்படின்ற வடிவத்துக்கு போனவங்க, அவங்க அனுபவித்த அந்த வேதனைகள் வந்து அந்த கவிதைக்குள்ளார வந்து வைக்க முடியாததுனால வந்து நான் அந்த அளவுக்கு வந்து நாவல் வந்து அவங்க கையில எடுத்துட்டாங்க. இப்ப அவங்கள போயிட்டு நம்ம நீங்க ஏன் வந்து கவிதை எழுதல அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாதுல்ல. அவங்க அவங்களுடைய மனசுக்கு வந்து எது நெருக்கமா இருக்கோ அது கைவிடணும். இப்ப திலகுபதி எழுதிட்டு இருக்காங்க நிறைய, அதே மாதிரி சிவகாமி வந்து பழைய நகழ்வுகள் அந்த ஆனந்தாய் அந்த மாதிரி நாவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்ச்செல்வி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பெண் கதைப்பாதைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. எதுல சிறுகதையிலயும் சிறுகதைன்னு பார்த்தா இப்ப சந்திரா எல்லாம் நல்லா எழுதிட்டு இருக்காங்க, சந்திரா எழுதுறாங்க. சமீபத்துல அவங்களோட ஒரு தொகுப்பு வந்தது, உமா மகேஸ்வரி எழுதிட்டு இருக்காங்க. பாமாவே வந்து சிறுகதை தொகுப்பு ஒண்ணு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நாவல் பார்க்கும்போது ரொம்ப தேக்கமான ஒரு சூழ்நிலைதான் இருந்துட்டு இருக்கு. அதற்கான காரணம் அப்படின்றது அவங்களுடைய வாழ்வியல் கூறுகள், நிலவியல் கூறுகள் சார்ந்து. தமிழ்ச்செல்வியெல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாம அந்த மாதிரியான நாவல்கள்ல வந்து அவங்க உணர்ந்த விஷயங்கள் அந்த அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதை படைப்புகளை கொண்டு வரும்போது அது நாவல்ன்ற வடிவம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கு.
கவிஞர் சுகிருதா ராணிக்கு எழுத்தால் கிடைத்ததும் இழந்ததும்
சுகிருதா ராணி எழுத்தால் கிடைத்தது இழந்தது அப்படின்னா கிடைத்ததும் எதுவும் இல்லை, எழுந்ததும் எதுவும் இல்லை.
இருந்தாலும் வந்து சில சில பிரச்சனைகளை முன் வச்சதுன்னும் போது சில கவிதை ரீதியாவோ விமர்சன ரீதியாவோ பாராட்டுகளும் கிடைச்சிருக்கலாம், எதிர்விரமைய ஒரு எதிர்வினையான சில இதுவும் கிடைச்சிருக்கலாம். இந்த சமூகத்தால வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் கூட கிடைச்சிருக்கலாம். இந்த சமூகம் கூட ஒரு சக ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கவிஞருங்கிற முறையில பார்க்கும்போது அதுக்கான உங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பெண்ணா பார்க்கப்பட்டிருக்கலாம். இல்ல எழுத்துக்கள் எல்லாம் இப்படிலாம் எழுதுறாங்களே இவங்க என்ன இப்படியா அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரியும் கூட பாத்துருக்கலாம். இந்த மாதிரி
இழப்பு என்பது அத இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து அது வந்து என் மீது வைக்கப்படுகிற விமர்சனம்ல மனசு வந்து கொஞ்சம் சந்தேகப்படுறது உண்மைதான். இவங்க வந்து இந்த மாதிரியான பாலியல் கவிதை சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான கவிதைகள் வந்து எழுதுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அதுவே வந்து ஒரு எனக்கு வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணியம் பெண்ணியத்தை பேசுகின்ற ஒரு தலித் விஷயங்களை பேசுகின்ற ஒரு ஒரு கவிஞராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அது வந்து நான் பெற்றது தான்.
அடுத்து உங்களோட எழுத்து முயற்சி வேற என்ன?
இல்ல எனக்கு அடிப்படையில கவிதை தான் எனக்கு எல்லாமே, கவிதைதான் எனக்கு மூச்சு எல்லாமே என்னுடைய, எனக்கு வந்து கவிதை தான். இதை வந்து நான் விடுறதா வரல, நான் விட்டாலும் கூட கவிதை என்ன விடுறதா இல்ல. இப்போ இதை நான் வச்சுக்கிட்டு இதை தாண்டி வந்து சிறுகதையோ இல்ல வந்து நாவலோ அப்படி படைக்கலாம் அப்படின்னு
தோணும். நிறைய விமர்சனம் வரும்போது எவ்வளவு எவ்வளவு போராடுறோம் யாரும் புரிஞ்சுக்கலாம்.
அவன் சொல்லப்படுறது சரியா போய் சேரலையே, ஏன் வந்து உங்களை சரியா அந்த ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க.
அந்த மாதிரியான சலிப்பு வந்துட்டுதான் இருக்கு. இப்ப எழுதி என்ன கிழிக்க போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை வரும், அடுத்த நிமிஷமே வந்து அது மாறி போ அப்படிதான் மாறி மாறிதான் இப்ப வந்து உள்சுவாசம் வெளி சுவாசம் உள்ள போகும் வெளியே விடுறோம்ல, அது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்ல. அந்த மாதிரிதான் எனக்கு சலிப்பும் சமூகத்தின் மீதான என்னுடைய எழுத்துக்கள் மீதான ஈர்ப்பு வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதனால வந்து அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல.
அதாவது உங்களுடைய கவிதையை படிச்சுட்டு வந்து பேசுற வந்து ஒரு பெரிய ஒரு படித்த ஒரு நடுத்தர வர்க்கம் அந்த மாதிரியா, இல்ல சாதாரணமா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப குறைந்த கல்வி உள்ள ஒரு ஆணோ பெண்ணை படிச்சுட்டு உங்களை பத்தி யாரும் விமர்சனம் சொல்லிருக்காங்களா?
இல்ல என்னால எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்து எனக்கு வரவேற்பு, அதாவது என்னுடைய கவிதையில புரிஞ்சுட்டு பேசுறாங்க. அதை அதிகமா படிச்சவங்களா இருந்தாலும் சரி படிக்காதவங்களுக்கு எல்லாம் நான் வந்து வாஸ்து காட்டேன், என்னுடைய தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து காட்டுவேன் நான் என்னுடைய கவிதைகள். அப்ப வந்து தலித்துகளுக்கு தான் வாசிப்பேன், இல்ல தலித் அல்லாதவர்களுக்கும் வாசிக்க காட்டும்போது முதல்ல அவங்களுக்கு புரியாதுல்ல. அப்ப நான் வந்து சொல்லுவேன் இந்த கவிதையில வந்து நான் இதுதான் இதுதான் இப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா, அவன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் படிக்காத பாமரர்களும் பாராட்டுவாங்க, நடுத்தரவர்களும் மாணவர்களும் கூட வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க. சமீப நான் இப்ப சென்றவரோட வந்து நெல்லை மனோன்மீன் சுந்தர் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். சொன்னாங்க அங்க வந்து என்னுடைய கவிதைகள் குறித்த என்னுடைய கவிதைகளை வாசிக்கிறது என்னுடைய எப்படி வந்து கவிதை எழுது வந்தேன் வந்து என்னுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து அவங்க ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 கவிதைகள் நான் எப்படி எழுத வந்தேன், எவ்வளவு கஷ்டமெல்லாம் நான் அனுபவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கவிதையெல்லாம் வந்து சொல்லும் பொழுது இப்ப இந்த பரட்சி பளிச்சென்று சொல்லுங்க பரட்சென்று இந்த கவிதையை வாசித்தேன். எனக்கு ஒரு எழுத்தாளர் வந்து எனக்கு கவிஞர் வந்து சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்கல்ல, உணர்ச்சி வசப்படாதவன் ஒரு எழுத்தாளர் இருக்க முடியாதுல்ல. அந்த உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு ஒரு நேசிப்பின் காரணமாக சமூக சிந்தில் வைக்க வைத்திருக்கின்ற ஒரு நேசிப்பின் காரணமாக ஒரு அக்கறம் காரணமாக வரக்கூடிய அப்ப அந்த கவிதையை வாசிக்கும் போது எனக்குள்ள என்னை அறியாமே வந்து என்னோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. அந்த கவிதை முடிச்சு நான் வாசித்து முடிச்சுட்டு வந்தேன், ஒரு மாலை வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து என்னோட தோல்ல வந்து சாஞ்சிட்டு தண்ணி விட்டாலும் அந்த அந்த தோல் வந்து எனக்கு நனைஞ்சு போயிடுச்சு. சரி அடர்வரெல்லாம் அழட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு அப்புறம் அவளை ஆசுவாசப்படுத்தி கேட்டப்போ அந்த பொண்ணு பிகாம் நிலையில படிக்கக்கூடிய ஒரு மாணவி பிகாம் பேர் வந்து ஹேமா. அப்ப அந்த கவிதையை படிச்சுட்டு அவன் என்ன சொன்னான்னா, நான் வந்து ஒரு வண்ணார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணு, நான் இது வரைக்கும் 1வதுலேருந்து இந்த காலேஜ் வரைக்கும் அவன் படிச்சுட்டு இருந்தேன், நான் ஏன் இந்த சமூகத்துல பிறந்த எல்லாராலும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சாதியா இருக்கும் வண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமான பார்க்கக்கூடிய என்னை வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அந்த மாதிரி என்ன சொல்லல, அதனால நான் வந்து என்னுடைய சாதியை வந்து வெளிப்பாட்டிக்கிறதுக்கே ரொம்ப தயங்கினேன். ஒரு ஒரு நாளும் வந்து நான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தேன், தனிமையா தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் நான், ரொம்ப இதுவா இருந்தது எனக்கு. ஆனா நீங்க இந்த கவிதையை வந்து அவ்வளவு உணர்ச்சியுடனும் அவ்வளவு வேகத்துடனும் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் கூட நான் ஏன் என்னை வந்து நான் வந்து ஒரு வண்ணார பெண் நான் வந்து இவ்வளவு ஒடுக்கப்பட்ட இனத்துல இருந்து நான் வருகின்ற ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்ற உத்வேகம் வந்து எனக்கு நீ இந்த கவிதையின் மூலம் எனக்கு கிடைச்சிருக்கோம். நான் இனிமே வந்து அந்த தாழ் உணர்ச்சியோ எதுவுமே இல்லாம நான் ஒரு ஒரு சுதந்திரமான பெண்ணாக நான் வந்து இனிமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண சொல்லி ஒரு கவிதையை எனக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் இப்ப பழி அவங்க எழுதிட்டு பழிச்சு இப்போது என்னை கேட்க என்னால் பழிச்சென்று சொல்லிவிடுகிறேன் வண்ணாத்தி என்றுன்னு அந்த அந்த கேர்ள் எழுதி ஒரு கவிதை கொடுத்தாங்க. அதுதான் வந்து என்னுடைய கவிதைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக இன்னைக்கும் வந்து நான் நினைச்சிருக்கிறது அந்த விஷயம்.
இதுவரை தலித்தியம், பெண்ணியம், நிகழ்கால தமிழ் இலக்கியத்தின் போக்கு, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு மனதில் பட்ட பதில்களையும் கேள்விகளையும் தயங்காமல் இந்த கோடை வேலின் உச்சி பொழுதில் எங்களுக்காக பதிலளித்த கவிஞர் சுகிருதா ராணிக்கு அதிகாலை.com தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறது.
வணக்கம், நன்றி, ரொம்ப நன்றி. இந்த அதிகாலை.com மூலமாக என்னுடைய இன்னொரு பரிமாணம், வழக்கமாக கேட்கின்ற ஒரு கேள்வியில் இருந்து என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பரிமாணம் அதை வெளிக்கொண்டு வர உதவிய உங்களுக்கும் என்னுடைய நன்றி.